ஆஸ்திரேலிய தமிழ் ஒலிபரப்பு கொடுத்த ஆவணம். நேர்களே, நாம் இப்பொழுது உங்களுக்காக தர இருப்பது சிறப்பு நேர்காணல் ஒன்று. சிறப்பு நேர்காணலுக்காக இங்கே கரையத்திற்கு வந்திருக்கின்றார் சிங்கப்பூரிலிருந்து முனைவர் சீதா லக்ஷ்மி அவர்கள். வணக்கம்.
வணக்கம்.
அதாவது சிங்கை என்று சொல்லும் பொழுது தமிழர்கள் தான் கண் முன்னே இருப்பார்கள். அவ்வளவு தூரம் தமிழுக்கும் அந்த மொழியினுடைய பண்பாட்டுக்கும் பல வழிகளிலும் அரசாங்கமும் சரி மக்களும் சரி களமமைத்திருக்கின்ற ஒரு நாடாக அந்த நாடு இருக்கின்றது. எனவே அந்த நாட்டை பற்றி நிறைய தெரிந்து கொள்ளப் போகின்றோம். அதற்கு முன்னர் உங்களை பற்றி சொல்லுங்களேன். நீங்கள் தமிழகத்திலே எங்கே பிறந்தீர்கள்? உங்களுடைய ஆரம்ப கல்வி மற்றும் தமிழ் மொழி சார்ந்து நீங்கள் எப்படியெல்லாம் உங்களை ஈடுபடுத்தி கொண்டீர்கள்?
நான் வந்து வணக்கம் முத, நான் வந்து சென்னையில் ரொம்ப நாளாக வசிச்சுட்டு இருந்தேன். என்னுடைய பூர்வீகம் வந்து திருநெல்வேலி, ஆனால் நான் சென்னை வாசி தான் முழுமையாக. ஸோ என்னோட மொழியில் வந்து சென்னையோட தாக்கம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். ஒரு 25 வயது வரைக்கும் நான் அங்கே இருந்தேன். ஆனால் 25 வரைக்கும் தொடர்ந்து படிச்சுட்டு தான் இருந்தேன். வழக்கம் போல் ஒரு சாதாரண ஒரு மாநகராட்சி பள்ளியில் தான் என்னோட தொடக்கப்பள்ளி வாழ்க்கையை ஆரம்பித்தேன். பிறகு நம்மளோட கல்வி தேர்ச்சி காரணமாக சில நல்ல பள்ளிகள் அங்கெல்லாம் வந்து பிள்ளைகளை வந்து கட்டுப்பாடான பள்ளிகளுக்கு அனுப்புறதை பெற்றோர் விரும்பினாங்க. நல்ல பண்புகள் இருக்கின்ற அடிப்படையில் அந்த அடிப்படையில் சில பள்ளிகளுக்கு நான் போனேன். அதற்கு பிறகு வந்து என்னுடைய 12ஆம் வகுப்புலையும் 11ஆவது வகுப்புலையும் நான் வந்து காமர்ஸ் எடுத்தேன். அதுக்கு காரணம் என்னன்னா, அப்போ பேங்கிங் வேலை வந்து ஒரு பெரிய புகழ்பெற்ற வேலையாக தமிழ்நாட்டில் இருந்துச்சு. ஸோ யாரை கேட்டாலும் பேங்கிங் போனால் நல்லது அப்படின்னு சொன்னாங்க. அதனால் வந்து அந்த வணிகவியல், பிறகு வந்து பிரின்சிபல்ஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட், அந்த கல்வி கொள்கைகள் சம்மந்தப்பட்ட, நிர்வாக கொள்கைகள் சம்மந்தப்பட்ட ஒரு பாடம், பிறகு தட்டச்சு, அப்புறம் சுருக்கெழுத்து இதெல்லாம் படித்தோம். இடையில் வந்து அப்போலாம் அங்கே வந்து தட்டச்சு படிக்கிறது ஒரு முக்கியமான வேலை, அதனால் பகுதி நேரமாக அதுவும் படித்தோம். ஏன்னா வேலை கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். அடுத்தது வந்து உங்களுக்கு நிறைய திறமைகள் இருக்கும்போது ஒரு சமுதாயத்தில் முதல் கல்வியாளராக ஒரு குடும்பத்திலிருந்து வரும்போது நமக்கு வந்து முன்மாதிரி யாருமே இல்லை. ஒரு படித்தவங்க இருந்தா இந்த நான் வங்கின மதிப்பெண்ணுக்கு இன்னும் மேலேயே போயிருக்கலாம். அந்த ஒரு நிலை இல்லாததால நமக்கு வந்து அந்த வேகம், அந்த பசி இதெல்லாம் ரொம்ப அதிகமாக இருந்தது. அதற்கு பிறகு நான் பகுதி நேரமா அப்பவே வந்து, ஏன்னா எப்ப பார்த்தாலும் பெற்றோர்கிட்ட ஏந்த முடியாது கையை, அப்ப நான் பகுதி நேரமா வந்து ஃப்ரீலான்ஸ் ஜேர்னலிஸ்ட் சொல்ற மாதிரி பல இதழ்களுக்கு எழுதிட்டு இருந்தேன். பள்ளிகளுக்கு போய் நிறைய அவங்களோட தமிழ் பங்கு பற்றி இருந்த சின்ன பிள்ளைங்களோட போட்டோவெல்லாம் எடுத்து போடுறது வந்து ஒரு நல்ல விஷயமா தெரிஞ்சுது. வானொலியில இளைய பாரதம் நிறைய வந்து வினாடி வினாவுக்கு போவேன். அங்கே போகும்போது அது ஒரு நல்ல ஒரு களமாக எனக்கு தெரிஞ்சுது. அதுக்கப்புறம் அந்த நெட்ஒர்க் வழியாக வந்து இளைய பாரதத்தில் அறிவிப்பாளராகவும் அந்த ஃபீச்சர் ப்ரொடக்ஷனிஸ்ட் பகுதி நேரமாக செய்தோம். அது ஒரு நல்ல வருமானம்
கண்டிப்பாக. அதாவது இந்த இளைய பாரதம் என்று சொல்லும் பொழுது என்றும் எனக்கு பசுமையாக ஞாபகத்தில் இருந்தது. அந்த கால பகுதியில் நான் நினைக்கின்ற 8 மணி என்று நினைக்கின்ற இரவிலே போய்கொண்டிருக்கும். அது தமிழகத்தில் மட்டுமல்ல ஈழத்தில் இருப்பவர்களுக்கும் கூட அந்த நிகழ்ச்சி மிகவும் ஒரு பயனுள்ள ஒரு நிகழ்ச்சியா இருக்கு.
நாங்க அப்ப இலங்கை நிகழ்ச்சி எல்லாம் கேட்போம். அப்ப நிறைய அங்க புகழ்பெற்ற அறிவிப்பாளர்கள் எல்லாம் இருந்தாங்க, அதை நம்ம கேட்போம். ஆனா அந்த குரலாலேயே அவங்க வந்து தன்னை வந்து மயக்கிடுவாங்க. அவங்க முகம் எப்படி நமக்கு தெரியாதுன்னா அந்த குரலுக்கு ரொம்ப ஒரு பெரிய வசீகர சக்தி. நாங்க காலையில ஒரு 3/4 மணி நேரம் இருக்கும், சாயந்தரம் வந்து 6:30 ஒன்று இருக்கும், அப்புறம் 7:30 தொடரும், ராத்திரி 10 மணி இருக்கும், சில நாளைக்கு இருக்கும். அங்க என்னன்னா அந்த ஆங்கிலம் படித்த இளைஞர்கள் வந்து ஆங்கில நிகழ்ச்சி செய்வாங்க, நம்ம தமிழ் நிகழ்ச்சி செய்வோம். நமக்கு வந்து எந்த விதமான ஒரு பின்னணியும் இல்லாம நம்மளோட குரலை நிறைய பேர் கேட்கிறாங்க. அந்த இது வந்து உங்களுக்கு ஒரு பெரிய தாக்கமா இருக்கும். நல்லா இருந்ததுன்னா நிறைய பேர் அந்த நம்ம கொடுக்குற கமெண்ட்ஸ்க்கு முன்னுரைக்கலாம். ஸோ அது வந்து ஒரு ஊக்கம். உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா அந்த மற்றவங்க ஊக்கம் முட்டும்போது நம்மளோட திறமை வந்து இன்னும் பல மடங்கு அதிகரிக்குது. நம்மளால முடியுன்ற அந்த பொட்டென்ஷியல் வந்து இன்னும் அதிகமாகுது. ஸோ அது ஒரு நல்ல வருமானமாக இருந்துச்சு. ஒரு நாளைக்கு 100 ரூபாய் கொடுப்பாங்க, அது அப்போ ஒரு பெரிய தொகை. அதுக்கு பிறகு வந்து நிறைய இந்த மாதிரி இதழாளர்களோடலாம் சேரும்போது அதில் வேலை வாய்ப்புக்கு முயற்சி பண்ணிட்டு இருந்தேன். பகுதி நேரம் செய்தாலும் நான் தொடர்ந்து படிச்சுட்டே இருந்தேன். எந்த விதத்துலையும் என்னோட படிப்பை விடலை. அந்த விடாததால நான் வந்து இந்த பக்கம் PhD, அந்த பக்கம் MPhil, பிறகு வந்து பட்டய கல்வி மொழிபெயர்க்கலாம் கொஞ்சம் கொஞ்சம் செஞ்சுட்டு இருந்தேன். பிறகு சிங்கப்பூர்ல டெல்லியிலேயே UPSC இன்டர்வியூன்னு அந்த ப்ரோக்ராம் எக்ஸிகூட்டிவ் நிகழ்ச்சி நிர்வாகிக்கு வரும்போது என்னைவா நிறைய இளைஞர்கள் போட்டாங்க. அதற்கு இடையில சிங்கப்பூர்ல வந்தப்ப ஏன் நம்ம பயன்படுத்தக்கூடாது, ஏன்னா அது வரைக்கும் நிறைய பேர் சிங்கப்பூர் பத்தி பேசிட்டே இருப்பாங்க, ஒரு கனவு இருக்கும் நமக்கு. அந்த நிலையில வந்து அதுக்கும் நான் போட்டேன். அதுக்கு வாய்மொழி தேர்வு, அந்த எழுத்து தேர்வுகள்லாம் வர்ற நேரத்துல எனக்கு ஒரு திருமண பாரம்பரிய முறையில் தான் பெற்றோர் திருமணம் செய்யணும்னு நினைச்சாங்க. ஸோ ஒரு திருமண வாய்ப்பு கிடைச்சது. சரி, எப்படியோ சிங்கப்பூர் போனோம், அது எப்படி போனா என்ன, ஒரு முடிவு பண்ணியாச்சு. ஸோ நமக்கு வந்து அதை அந்த வாய்ப்பை பயன்படுத்திட்டேன். இங்கே வந்த உடனே தமிழ் முரசுன்ற ஒரு இதழில் வந்து, நாளிதழில் வந்து துணை ஆசிரியராக கொஞ்ச நாள் இருந்தேன். எனக்கு அந்த கொஞ்ச நாள் வந்து ரொம்ப பெரிய வாய்ப்பு. ஏன்னா வருமானம் குறைவாக இருந்தாலும் சிங்கப்பூரை பற்றி முழுமையாக தெரிஞ்சுக்கிறது எனக்கு முடிஞ்சது. அந்த அது ஒரு காலேஜ் மாதிரி எனக்கு தோணுச்சு, நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ அதற்கு பிறகு வந்து பட்டதாரி ஆசிரியர்கள் தேவைப்படும் போது, நான் முதுகலை பட்டம் வச்சிருந்தாலும் விண்ணப்பித்தேன். ஏன்னா எப்பவுமே எந்த ஒரு இதுலயும் உள்ள போறது பெரிய விஷயம், அந்த உள்ள மொத போறது. ஸோ அந்த பிரேக் பண்ணி போற வாய்ப்பு எனக்கு கிடைச்சதுக்கு அப்புறமா ஒரு 10 மாதங்கள் வந்து பட்டத்திற்கு பிந்திய கல்வியியல் பட்டய வெடிப்பு, ஆங்கிலத்தில் போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமோ இன் எடுகேஷன், அது சேர்ந்தேன். அப்போ வந்து எனக்கு கற்றுக் கொடுத்த ஆசிரியர்கள் நிறைய பேர் வந்து விரிவுரையாளர்கள், மொழி, இலக்கிய படைப்பு, இலக்கிய விமர்சனம், அதுக்கப்புறமா வந்து இந்த கற்றல் கற்பித்தல வந்து எப்படி ரெண்டாம் மொழி பாணியில செய்யறதுன்னு. ஸோ அது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா கற்றல் கற்பித்தல ரொம்ப பேர் செய்யல. அதுக்கு முன்னாடி தமிழ்நாட்டிலயும் பாத்தீங்கன்னா தமிழ்னா இலக்கியம், மொழியல் தான் இருக்கும். ஸோ இந்த கல்வியல் தொடர்பாக நிறைய பேர் சிந்திக்காததால இந்த துறையில நம்ம போனால் ஒரு வாய்ப்பு இருக்கும்னு நினைச்சேன். என்னுடைய வழிகாட்டியா இருந்த டாக்டர் தின்னப்பன், அதுக்கப்புறம் வந்து பின்னாடி டாக்டர் ராமையா, அவங்க பார்க்கும்பொழுது அதுல டாக்டர் ராமையா வந்து கல்வியல் துறையிலேயே முதுகலை படிச்சார் ஆங்கிலத்துல. அப்ப நாமையே இந்த துறையை நமக்கு ஒரு நிஷ் ஏரியாவா, ஏன்னா நிறைய பேர் போட்டி போடும்போது உங்களுக்கு ஒரு தனி ஏரியா எடுத்துக்கிட்டீங்கன்னா நீங்க அதுல வந்து நீங்க சுதந்திரமா முன்னுக்கு வர முடியும். அந்த ஏரியா வந்து கண்டுபிடிக்கும் போது நான் நினைச்சேன் நான் இலக்கியம் படிச்சிருக்கேன், கதை எழுதுவேன், எல்லாம் இருந்தாலும் இந்த ஏரியாவை எடுத்தேன். இப்ப வந்து பாத்தீங்கன்னா அது எனக்கு ஒரு பெரிய வாய்ப்பா இருக்கு. ஏன்னா இன்னைக்கு நான் பல நாடுகளுக்கு ஆங்கில அல்லது தமிழ் மாநாடுகளுக்கு போகும்போது அறிவு விசாலம் அடைகிறது, பல பேராசிரியர்களோட தொடர்பு கிடைக்கின்றது. ஸோ அது வந்து என்னன்னா ஒரு இப்ப வந்து ஆய்வுகள் நிறைய செய்யறதுல எனக்கு ஊக்குவிப்பா இருக்கு. என்னுடைய பணி முன்னேற்றத்துக்கும் நான் வந்து தமிழை மட்டும் இல்லாம அந்த தமிழ் கற்பித்தல எடுத்ததுதான் வெற்றின்னு நான் நினைக்கிறேன்.
இப்போ அதாவது சிங்கப்பூர்ல நீங்கள் தேசிய கல்விக் கழகம் அங்கே பணியாற்றுகின்றீர்கள், எவ்வளவு காலமாக இந்த பணியை நீங்கள் செய்து வருகின்றீர்கள்?
நான் 92 to 93 வரைக்கும் பயிற்சி எடுத்தேன், பிறகு ஒரு உயர்நிலை பள்ளிக்கு போனேன். அங்க ஒரு 97 வரைக்கும் நான் வேலை செஞ்சேன். அப்போ என்னோட தேசிய கல்வி கழக விரிவுரையாளர்கள் வந்து எங்களுக்கு இடத்துக்கு ஒரு ஆள் வேணும், நீங்க வரீங்களான்னு கேட்டாங்க. ஸோ அப்போ நான் நினைச்சேன் சரி, நம்மளோட பெரியவங்க அந்த பாரம்பரிய சிந்தனை தான், பெரியவங்க கேட்கும்போது எதை பத்தியும் யோசிக்கல, உடனே சரின்னு சொல்லிட்டேன். அதுல எவ்வளவு இழப்புகள் வந்தாலும் சரி அப்படிங்கிற அடிப்படையில. அதற்கு பிறகு வந்து அங்க வந்து 10th படிச்ச உள்ளூர் பிள்ளைங்க வந்து தமிழாசிரியர் ஆகலான்னு ஒரு வாய்ப்பு கொடுத்து 4 அவங்களுக்கு பட்டய கல்வி கொடுத்தாங்க. ஏன்னா உள்ளூர் ஆசிரியர் நடத்தும்போது இன்னும் நல்லா இருக்குன்னு ஒரு சிந்தனை இருந்தது. அது ரொம்ப சரிதான், ஏன்னா அந்த கான்டெக்ட்லயே வளர்ந்தவங்களுக்கு அந்த மாணவர்களுக்கு எப்படி கொண்டு போகணும்னு தெரியும். அவங்களுக்கு பயிற்சி கொடுத்தேன். முதல் வருஷம் நான் ஒரு ஆசிரியராகவே இருந்தேன், அப்புறம் பிறகு இன்னொருத்தர் வந்தாரு. அதற்கு பிறகு அந்த கல்விக்கழக மெயின் கல்விக்கழக கட்டடத்துக்கு அந்த அலுவலகத்துக்கு என்ன அழைச்சாங்க, நீங்க வரீங்களா அப்படின்ட்டு. அப்ப நான் முனைவர் பட்டத்துக்கு அப்போ நான் வந்து பதிந்திருந்தேன். ஏன்னா இந்தியாவில் நான் ஆரம்பிச்சது எனக்கு டேட்டா தரவுகள் சேகரிக்க முடியாதல, சிங்கப்பூர்ல வந்து புதுசா ஆரம்பிச்சேன். அப்போ அது ரொம்ப நல்லா வாய்ப்பா இருந்தது. ஸோ அப்போ வந்து நான் வந்து எந்த விதமான சிந்தனையும் எடுக்கல. ஒருத்தர் ஒன்னு சொன்னா அதை பின்பற்றது ஒரு முடிவுன்னு நான் வாழ்க்கையில ஒரு தத்துவம் வச்சிருக்கேன். அதுல நஷ்டம் வந்தாலும் சரி லாபம் வந்தாலும் சரி கட்டாம வாழ்க்கை எப்போ ஒரே மாதிரி இருக்காது. ஆனா அதனால அதை எடுத்துக்கிட்டேன். அப்புறம் அங்க முனைவர் பட்டம் முடிச்ச உடனே அந்த தமிழ் துறைக்கு தலைவரா இருந்தேன் ஒரு 5 ஆண்டுகள். அதற்கு அப்போ நிறைய வந்து கருத்தரங்குகள் ஆசிரியர்களுக்கு அங்கே சிங்கப்பூர் இருக்கவங்க மாநாடுகள் நடத்துகிற மாதிரி நடத்தினேன். பிறகு நிறைய ஆய்வு திட்டங்கள் வந்துச்சு. அங்கே வந்து கல்வி அமைச்சர் வந்து சென்டர் ஃபார் ரிசர்ச் இன் பிடகாஜி அண்ட் ப்ராக்டிஸ், அதாவது ஆசிரியவியல், அந்த வகுப்பறையில் பிள்ளைக்கும் ஆசிரியர்கள் என்ன நடக்குது, ஆசிரியவியல் சம்பந்தப்பட்ட ஆய்வுகள் பயிற்சிக்கு ஒரு மையம். அதுக்கு இங்கே ஆஸ்திரேலியாவிலேருந்து ஒரு பேராசிரியர் அலன் லியூக் அப்படிங்கிறவர் தான் குயின்ஸ்லாந்து இதிலிருந்து வந்தார். அவர் தான் தலைவராக இருந்தார். இப்போ யூனிவர்சிட்டி ஆஃப் சிட்னியில் இருக்கிற பேராசிரியர் ப்ரொஃபஸர் பீட்டர் ஃப்ரீபடின்றவர் தான் அங்கே வந்து துணை புல முதன்மையர் வைஸ் டீனா இருந்தாங்க. ஸோ அப்போ எல்லாத்துக்கும் கேட்கும்போது அவங்க கேட்டாங்க தமிழுக்கும் ஆய்வு வருது நீ சேர்ந்துக்கிறியான்னு. அப்போ எனக்கு என்னோட இன்னொரு பேராசிரியர் கோபிநாதன் சொன்ன ஞாபகம் இருக்கு, ட்ரெயின் வந்து நிற்குது உங்கள் இடத்துல, ஏற போறீங்களா அங்கே நிற்க போறீங்களா, நீங்கள் நின்னாலும் போனாலும் அந்த ட்ரெயின் போக தான் போகுது. ஸோ இப்போ ஏறினீங்கன்னா வாய்ப்பு அப்படின்னு சொல்லும்போது தமிழுக்கு இயல்பாக வந்து நிதி உதவி நிறைய கிடைக்காது. அந்த மாதிரி நிதியுதவி பண்ற வாய்ப்புகளும் இல்லை என்னை பொறுத்த வரைக்கும். நிறைய ஆய்வுகள் செய்யணும். ஸோ அந்த வாய்ப்பை நான் பயன்படுத்திக்கிட்டேன். அதுல வந்து இந்த தரமான பேச்சு தமிழ் பற்றிய ஒரு ஆய்வு எனக்கு கிடைச்சிது. அதுல வந்து முத வந்து $140,000 கொடுத்தாங்க, வெள்ளி கொடுத்தாங்க. பிறகு திருப்பி இன்னொரு அதோட 2nd நிலை கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் பாடத்திட்டத்தை எப்படி இன்றைய மாணவர்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்க மாற்றி அமைக்கிறது, அது ஒரு ஆய்வு செஞ்சேன். முதன்மை அந்த பிரின்சிபல் இன்வெஸ்டிகேட்டர் முறையில் முதன்மை ஆய்வாளராக இருந்து பிறரோட சேர்ந்து செஞ்சேன். அப்புறம் வீட்டிலையும் பள்ளியிலையும் மாணவர்களுக்கு வந்து எப்படி மொழி அந்த மொழி டிரான்சிஷன் நடக்குது அப்படின்னு சொன்னாங்க, அது நம்ம செய்தோம். பிறகு பல துறை நுண்ணறிவுகள் மல்டிபிள் இன்டெலிஜென்சஸ் எப்படி ஒரு மாணவரை வந்து மேம்படுத்தும், பேச்சு தமிழுக்கு எப்படி மேம்படுத்தணும்னு ஒரு ஆய்வு செஞ்சேன். அதற்கு பிறகு வந்து இப்போ அந்த ஆய்வுகள் எல்லாம் முடிஞ்சு அறிக்கைகள்லாம் இப்போ வந்து வெப்பில் இருக்கு எல்லாமே. இப்போ வந்து வகுப்பறைகளில் ஒரு பாலிசி கல்வியல் கொள்கையை வந்து எப்படி நிஜ வாழ்க்கைக்கு கொண்டு வர்றாங்க அந்த ஆசிரியர்கள், எப்படி வந்து அதுக்கு வந்து இணைக் உயிர் கொடுக்குறாங்கன்ற அடிப்படையில் தொடக்க நிலை 1-2 வகுப்புகளில் வந்து எல்லா பாடத்துக்கும் நடந்தது, தமிழ், மலாய், சீனம், கணக்கு, ஆங்கிலம். அதில் தமிழுக்கு நான் பொறுப்பாக இருந்து ஆய்வு செய்தோம். இப்போ அந்த தரவுகளை வச்சு தான் என்ன நடக்குதுன்னு நம்ம வந்து கட்டுரைகள் எழுதிட்டுருக்கோம்.
அதாவது உண்மையிலேயே இந்த வகுப்பறை கல்வி என்பது ஒவ்வொரு மனிதனுடைய எதிர்காலத்தை நிர்ணயிக்கின்ற ஒரு விடயம்.
ஆமாம்,
உளவியல் சார்ந்த ஒரு விடயமும் கூட. எனவே மரபு ரீதியான கல்வி முறை என்பது காலகாலமாக, அதாவது குருகுல கல்வியிலிருந்து எத்தனையோ மாற்றங்களை கண்டிருக்கின்றது. இன்றைக்கு நவீன தொழில்நுட்பம், மக்களுடைய சிந்தனைகளில் இருக்கின்ற மாற்றங்கள். நான் அடிக்கடி சொல்வதுண்டு, நாம் 10ஆம் வகுப்பு படிக்கும் பொழுது இருந்த எமக்கு இருந்த அறிவை விட இன்று அந்த 10ஆம் வகுப்பு படிக்கின்ற பிள்ளைக்கு இருக்கின்ற அறிவு எத்தனையோ மடங்கு விசாலம் அடைந்திருக்கிறது. ஏனென்றால் அவனுக்குரிய அந்த தகவல்களும் கிடைக்கின்ற அந்த ஊடகங்களுடைய அந்த வேகமும் பன்முகப்படுத்தப்பட்டிருக்கிறது இல்லையா? அந்த வகையிலே உங்களுடைய இந்த ஆய்வுக்கு எவ்வளவு தூரம் இந்த ஆய்வை நீங்கள் கொண்டு நடத்த முடியுது? இந்த
ஆமாம், இப்போ வந்து நான் வேலையோட ஒரு பகுதியாக தான் இந்த ஆய்வு செஞ்சேன். ஏன்னா என்னோட நிறுவனத்திலிருந்து அந்த ஆய்வு நிறுவனம் சொன்னாங்க, என்னை வந்து பாதி அவங்க எடுத்துக்கிறேன்னாங்க. நான் என்னுடைய துறை தலைவர் விடுறதா இல்லை, எனக்கு இங்கே வந்து அந்த பிடகாஜி அந்த கற்றல் கற்பித்தலில் இவங்க வேணும். ஸோ அதனால் இந்த இதையும் செஞ்சுக்கிட்டு அந்த 3 ஆய்வுகளையும் ஒரே நேரத்தில் நான் செஞ்சேன். தலைமைத்துவ பதவியும் அப்போ இருந்தது, கொஞ்சம் கனமாக தான் இருந்தது. ஆனால் வந்து அந்த ஒரு காலகட்டம் தான் என்னோட வாழ்க்கையில் பல முன்னேற்றங்களுக்கு உதவியாக இருந்தது. அந்த ஆய்வுகள் வந்து என்னன்னா, வகுப்பறைக்கு போய் நம்ம நிறைய செய்வோம், இதுக்கு ஆய்வு உதவியாளர்களை வச்சு நம்ம செய்தோம். ஒரு தமிழ் மொழி அப்படின்னு சொல்லும்போது அந்த தாய்மொழி வந்து ரொம்ப முக்கியம். நமக்கு வந்து எப்பவுமே ஒரு பிடிமானம் இருக்கணும், அந்த பிடிமானம் வந்து உங்க தாய்மொழியிலிருந்து தான் வரும். நம்ம எதுல வாழறோம், எப்படி நம்மளோட முழு வாழ்க்கையை நடத்துறோம்னா நம்ம தாய்மொழியில தான் நடத்துறோம். இன்னைக்கு நீங்க ஆஸ்திரேலியால இருக்கலாம், ஆனா உங்க வீட்டு வாசல்ல இருந்து உள்ள வரைக்கும் நீங்க தமிழர்ன்ற அடையாளம் வந்து உங்க வீடு பூரா இருக்கு. அது வந்து அதுதான் உங்களோட அடையாளம். அப்போ அந்த அடையாளத்தை வந்து நீங்கள் வீட்டில் வச்சுருக்கும் போது நீங்கள் அந்த மொழியை நீங்கள் வாழறீங்க, அதே மாதிரி சாப்பிட்றீங்க, பண்பாடை கொண்டாடுறீங்க. இப்போ ஒரு வீட்டுக்கு புதுமணி புகு வீடாக்கு போயிட்டு வந்தேன், அந்த வீட்டில் வந்து அந்த அந்த ஆர்டிஃபேக்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அந்த கலை சின்னங்கள் எல்லாம் அவங்களோட பண்பாட்டை தான் காட்டுது. அப்போ நீங்கள் அதில் தான் உங்கள் மொழி பிள்ளைகிட்ட பேசணும். நிறைய பேர் நினைக்கிறாங்க ஆங்கிலத்தில் குழந்தையிலே பேசினா என் பிள்ளை ஆங்கிலத்தில் பெரியாள் ஆயிடுவாங்க. ஆங்கிலம் ஒரு கருவி, ஒரு அது எப்போ வேணால் நம்ம படிச்சுக்கலாம். ஆனால் அந்த தாய்மொழி வந்து மொழி மட்டும் இல்லை, தன்னம்பிக்கை அப்புறம் அறிவு வளர்ச்சி அந்த குழந்தையோட திறமையை வந்து அதிகப்படுத்துறது எல்லாம் இருக்கு. ஸோ இப்போ நீங்கள் ஏதாவது ஒரு சாப்பாடை சொன்னா கூட நான் என்னோட தமிழ் சாப்பாடை வச்சு தான் அதை பார்ப்பேன். ஒரு ஏதாவது ஒரு கலாச்சாரம் கூட இது நம்ம தமிழில் இருக்குதா? ஸோ இருக்குதுன்னா என்கிட்ட இருக்கு, அப்போ அதை வச்சு தான் ஒப்பிடுவேன். இப்போ என்கிட்ட ஒன்றுமே இல்லைன்னா நான் எதை வச்சு ஒப்பிடுவேன்? அப்போ எனக்கு வந்து அந்த தாய்மொழி ரொம்ப முக்கியம். அதனால தான் வீட்டில் பெற்றோர் வந்து இப்போ அந்த காலத்தில் நம்ம அம்மா அப்பாலாம் நிறைய பேர் படிச்சிருக்க மாட்டாங்க, ஆனால் வாழ்க்கையில் முன்னேறணும்னு ஒரு ஊக்கம் வந்தது. காரணம் அவங்க வீட்டில் நமக்கு கொடுத்த அந்த பண்பாடு, அந்த ஒழுக்கம், அந்த இதுதான். ஸோ இப்போ எந்த அப்பா அம்மாவும் வந்து நம்ம எவ்வளவுதான் முன்னேறினாலும் ஒரு ஆங்கிலேயர் மாதிரி என்னோட முழுமையான வாழ்க்கையை நான் வச்சுக்கிறேன்னு விரும்ப மாட்டாங்க. நான் திடீர்னு என்னோட திருமணத்தை என் இஷ்டத்துக்கு நடத்தணும்னு விரும்ப மாட்டாங்க. அப்போ எல்லாத்துலேயும் நம்ம குழந்தை வந்து நம்மள மாதிரி இருக்கணும், பேர் வைக்கிறதுல இருந்து வாழறதுல நினைக்கும் போது ஸோ நம்ம மொழி தான் முத. அதற்கு பிறகு எந்த மொழியை வேணா நீங்க கத்துக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, ஏன்னா நம்மளோட மூளை அந்த மாதிரி. ஸோ அந்த அதெல்லாம் செய்யும்போது இந்த பேச்சு தமிழ் வந்து வகுப்பறையில் பார்த்தீங்கன்னா எழுத்து தமிழே பேசினாங்க. கடைக்கு போனால் எனக்கு ஒரு பரோட்டா வேணும்னு கேட்பாங்க. அதை கேட்டவுடனே கடைக்காரர் சிரிப்பார், சிரிச்சோடனே அந்த பிள்ளைக்கு வந்து அது ஒரு அவமானமா போயிடும். அப்போ உடனே குழந்தை பேசாது. அப்போ என்ன நினைச்சாங்கன்னா, வீட்டில் பேசுகிற தமிழ் வேற, பள்ளியில் பேசுகிற தமிழ் வேற போல இருக்கு அப்படின்னு நினச்சி இந்த பேச்சு தமிழ் எழுத்து தமிழை வந்து பேசாமே விட்டுட்டாங்க.
ஆமாம்,
இதோட விளைவு என்னன்னா தேர்வு நல்லா செய்வாங்க, ஆனால் ஒரு தேர்வில் முதல் மதிப்பெண் வாங்கின மாணவன் வந்து இன்டர்வியூ பண்ணும்போது பேச முடியாது. அப்போ தேர்வுக்கு தேர்ச்சி பெறுது, ஆனால் வாழ்க்கைக்கு முடியாதப்போ அந்த மொழியில் வந்து ஏதோ சில சிக்கல் அப்படின்னு கண்டுபிடிச்சி பேச்சு தமிழ் தேவைன்னு முடிவு பண்ணோம். ஏன்னா பேச்சு தமிழ் இருந்தால் தான் மொழி வாழும். இப்ப தமிழ்நாட்டுல சிலர் கேட்பாங்க, என்ன நீங்களா பேச்சு தமிழ் ஒரு பெரிய பிரச்சனையா பேசுறீங்கன்னு. ஒரு ஒரு நாட்டுக்கும் நமக்கு வலி வேற, பிரச்சனைகள் வேற, வசதிகள் வேற, வாய்ப்புகள் வேற. சோ இங்க ஆஸ்திரேலியா இருக்க ஒரு இளைஞனை வந்து சிங்கப்பூர் நீங்க வந்து ஒப்பிட முடியாது, தமிழர். ஆனா என்னோட நோக்கம் வேறவா இருக்கும், என்னோட நாட்டோட பின்னணி வேற, உங்களோட பின்னணி வேற.
கண்டிப்பா
அதுக்கு நல்லா அந்த அடையாள உணர்வு வந்து நம்மள அந்த தமிழர்ன்ற ஒரு மொழி வந்து நம்மளை இணைக்கின்றது. சோ அந்த தமிழ் வந்து பேசுனா நல்லா இருக்கும்னு நாங்க நினைச்சோம். அதனால பேச்சு மொழியை ரொம்ப அதிகமா ஊக்குவித்தோம். இது பற்றி 1990களில் பாதியிலேயே ஒரு அறிக்கையில் சொன்னால் கூட, இப்போ 2005 தமிழ் மொழி பாடத்திட்டம் மற்றும் ஆசிரியவியல் பற்றிய மறு ஆய்வுக் குழு நடந்தது. அங்கே வந்து எப்போவுமே சீனம், மலாய் தமிழ் எல்லாத்துக்கும் நடக்கும் பாருங்க. அந்த வகையில் பார்க்கும்போது முக்கியமாக கண்டுபிடிச்சது பேச்சு தமிழ் இல்லை, பிள்ளைங்களால் தமிழில் பேச முடியல. ஸோ பேசுறது ரொம்ப முக்கியம்னு சொல்லி தேர்வில் எழுத்து தமிழுக்கு மதிப்பெண் அதிகமாக இருந்தால் கூட பேச்சு தமிழுக்கு முக்கியத்துவம் கொடுத்து இப்போ அந்த மதிப்பெண்களை மாற்றி, ஸோ இப்போ வந்து ஆசிரியர்கள் வந்து பேச்சு தமிழை ஒரு அடிஷ்னல் ரீசோர்ஸ், நாங்கள் அதுதான் ஆய்வு செஞ்சோம். எழுத்து தமிழுக்கு அது வழி கூட போகுது, ஆனால் பேச்சு தமிழ் நிறைய வீட்டில் பேசாததால நிறைய பேர் பேச மாட்டாங்க. 55 விழுக்காடு கிட்ட வந்து ஆங்கிலம் பேசுகிற குடும்பம், தொடக்க நிலை 1 மாணவர்கள். அப்போ பேச்சு தமிழை வந்து வீட்டில் பேசுறதுனாலும் நம்ம பள்ளியில் பேச வச்சு அங்கேருந்து அந்த ஃபன் அண்ட் கூல் ஃபீச்சர்ஸ்ன்னு சொல்லுவாங்க, தமிழ் படிக்கணும் ஜாலியாக இருக்கணும். இன்னைக்கு கூட மாணவர்கள் சொல்றாங்க, ஒரு ஆங்கில கிளாஸ்ல இருக்க ஜாலி இருக்கணும், தமிழ் டீச்சர் வந்து ரொம்ப கண்டிப்பா இருக்கக்கூடாது, ரொம்ப வந்து புஷ் பண்ணக்கூடாது, அவங்க ஒரு ஃப்ரெண்டு மாதிரி இருக்கணும்னு. ஏன் அப்படி சொல்றாங்கன்னா அவங்க ஆங்கில வகுப்புல அதை அனுபவிக்கிறாங்க. அப்ப நாம அதை கொடுக்கறோம். பிகாஸ் ஆசிய சமுதாயம்னா கூட இன்னைக்கு நம்ம மாணவர்கள் உலகத்தோட போட்டி போடணும்னா நீங்க அவங்க வழிக்கு போகணும். ஏன்னா இப்ப அவங்கதான் முதலாளி. கஸ்டமர் ஓரியன்ட் எடுக்கேஷன் தான் தவிர நம்மள மாதிரி ஆசிரியருக்கே தவிர மாணவர்கள் மாற மாட்டாங்க. வீட்டுல பெற்றோர்களுக்கே தவிர பிள்ளைங்களே மாறுறதில்லை. ஸோ நம்ம அதனால வந்து ஸ்டூடெண்ட் சென்டர், மாணவர்களை மையமாக கொண்ட அவர்களுடைய தேவைகளை மையமாக கொண்ட ஒரு கல்வியை இது பண்ணுறதுக்கு வந்து பேச்சு தமிழ் முக்கியம்னு தமிழுக்கு கண்டுபிடிச்சோம். இப்போ மாணவர்கள் நல்லா பேசுகிறாங்க. ஒரு
அருமை அதாவது அருமையாக சொல்லியிருந்தீர்கள். அதாவது இந்த பேச்சு தமிழ் என்பதுதான் ஒரு மாணவனை இயல்பாக அந்த கல்வியிலோ அல்லது அந்த மொழியிலோ தன்னை மேம்படுத்த ஒரு கருவியாக அமைத்துக்கொள்ளும். சிங்கப்பூர், மலேசியா இந்த இரண்டு நாடுகளை பார்க்கும் பொழுது தமிழர்கள் புலம்பெயர்ந்து இப்பொழுது பரவலாக எல்லா நாடுகளிலுமே இருந்தாலும் கூட இந்த இரண்டு நாடுகளும் தான் ஒரு முன்னோடியாக, இந்த நூற்றாண்டினுடைய முன்னோடியாக, இந்த புலம்பெயர்வினுடைய ஆரம்பங்களாக இருந்தன. அதனாலோ என்னவோ இந்த மொழிக்கு, இந்த தமிழ் மொழிக்கு அவர்கள் எடுக்கின்ற முன்னெடுப்புகள், முனைப்புகள் என்பது அரச மட்டத்திலும் கூட ஒரு அங்கீகரிக்கப்பட்ட ஒரு விடயமாக இருக்கிறது. சிங்கப்பூரில் வந்து இந்த மாணவர்களுடைய அந்த தமிழ் மொழி சார்ந்த கல்வி, அதில் அவர்களுக்குரிய அந்த நாட்டம் என்பது எப்படி இருக்கின்றது?
சிங்கப்பூரில் வந்து இப்போ நான்கு மொழிகள் அதிகாரத்துவ மொழிகள், ஒஃபிஷியல் லாங்குவேஜ், ஆங்கிலம், தமிழ், மலாய், சீனம். இந்த மூன்று மொழிகளும் அந்தந்த இனத்தவரோட, அந்த நாட்டில் வாழ்கின்ற முக்கிய இனத்தவர்களோட மொழிகள். ஆங்கில மொழி வந்து உலகத்தோட ஒட்டி உறவாடுறதுக்கும் சிங்கப்பூருக்குள்ள ஒரு இணைப்பு மொழியாக இருக்குது. ஏன்னா சிங்கப்பூர் வந்து ஒரு சிறிய நாடு, அவங்க மற்ற நாடுகளில் போய் தன்னோட தாக்கத்தை உருவாக்கும்போது அதனுடைய ஒரே வளமான மனித வளம் வந்து நிறைய செய்ய முடியும். அதில் வந்து அந்த நாட்டு அரசாங்கம் வந்து மிக விழிப்போட தீவிரமாக இருக்கிறதால மனித வளத்துக்காக நிறைய செலவு பண்ணுறாங்க. ஆசிரியர்களுக்கு ரொம்ப நல்ல வசதிகள் எங்கள் ஊரில். அப்படி இருக்கும்போது இந்த தாய்மொழி கல்வி வந்து தமிழ்மொழி பாடம்னா தாய்மொழி வகுப்பு இருக்குது, அதே நேரம் சீன பிள்ளைகள் சீன வகுப்புக்கு போவாங்க, மலாய் பிள்ளைகள் மலாய் வகுப்பு போவாங்க. எங்களுக்கு வகுப்பு மாணவர்கள் வந்து குறைவாக தான் இருப்பாங்க, ஏன்னா நம்ம சிறுபான்மை தான், அங்கே மக்கள் தொகையிலே நம்ம வந்து மூன்றாவது நிலை தான். ஆனால் அந்த குறைந்த மாணவர்களுக்கு ஒரு ஆசிரியர் நியமித்து மற்ற துறையில் இருக்க மாதிரி சம்பளங்கள் கொடுத்து பணி உயர்வுகள் கொடுத்து வாய்ப்பு வசதிகள் எல்லாம் கொடுத்துருக்காங்கன்னா அது ஒரு பெரிய விஷயம். அதனால் மாணவர்களுக்கு வந்து எல்லா விதமான கருவிகளும் அங்கே கிடைக்கின்றது, கற்றல் கற்பித்தல் கருவிகள். மாணவர்கள் அதனால் வந்து இப்போ பேச்சுத்தமிழ்ன்றதால அந்த விருப்பமாக இருக்காங்க. நிறைய வந்து ஆசிரியர்கள் வந்து அந்த எங்கேஜ் பண்ணணும்னு சொல்கிறோம். எங்கேஜ்னா ஈடுபாடு. இப்போ நாம் வந்து ஒரு நல்ல கம்ப்யூட்டர் கேம் விளையாடும் போது அந்த பையனை உலகத்து பக்கத்தில் எவ்வளோ பெரிய விஷயம் இருந்தால் அவன் அதை பற்றி கண்டுக்கவே மாட்டான், ஏன்னா அவன் அதில் முழுமையாக ஈடுபட்டு முழுகி இருக்கான். அந்த மாதிரி தமிழ் வகுப்பு இருக்கணும். நீங்கள் உங்கள் பையன்கிட்ட வந்து நிறைய விஷயம் கேட்கணும், ஏன்னா அவங்கெல்லாம் வாழ்ந்துட்டு வந்த பிள்ளைங்க. நீங்கள் வந்து நமக்கு ஒரு பாடத்தை நியமிச்சுக்கிட்டு இந்த அகடமிக் லாங்குவேஜ், ஸ்கூலில் பேசுகிற மொழி கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். அதை பற்றி இல்லாமல் அந்த பையன்கிட்டேருந்து நீங்கள் கொண்டு வரணும். அவன் தான் இப்போ நமக்கு ஒரு கற்றல் வளம், அவங்ககிட்ட இருந்து எவ்வளோ பாடம் வரும். ஸோ நீங்கள் ஒரு படத்தை வரைஞ்சா அவன் அதுக்கு ஒரு காரணத்தோடு வரைஞ்சிருப்பான். அப்போ அவனை நிறைய பேச வைக்கிறோம். பேச வைக்கும்போது அவனுக்கு ஒரு அதிகாரம் கொடுக்குறோம் நம்ம, அவனுக்கு வந்து ஒரு உரிமை கொடுக்குறோம். ஸோ அப்போ அவனுக்கு வந்து தான் ஒரு மதிப்புக்குரிய ஒரு மனித பிறவின்னு நினைக்கிறான். அது வந்து அவனுடைய திறமையை வளர்க்குது. ஸோ நம்ம சொல்லியிருக்கோம், பிள்ளைங்களை நீங்கள் ஒன்றும் சொல்ல வேண்டாம், பாராட்டுங்க. நீங்கள் சொல்லி கொடுக்கறத விட மொத்த பாராட்டுங்க. அப்போ என்ன, அவனுக்கு வந்து வகுப்பு முன்னாடி நின்று பேச தெரியணும். இப்போ இன்னைக்கு கூட சில மாணவர்கள் பார்த்தா சில மாணவர்கள் தைரியமாக பேசினாங்க, சிலர் பேசலை, ஆனால் எல்லாராலையும் பேச முடியும். ஸோ அவங்கள மொதல் வெளியில் பேச வைக்கணும். அப்போ தான் அவங்க மற்ற இனத்தவர்களோட மற்ற நாட்டுக்காரங்களோட பேசும்போது திறமையாக பேச முடியும். ஸோ அந்த பேச்சுத்திறனை வளர்க்கும் போது அந்த குழந்தை வந்து தான் நினைத்ததெல்லாம் சொல்ல முடியும். இன்னொன்று, அவங்களுக்கு நீங்கள் சொன்னது மாதிரி அவங்களுக்கு எல்லாம் தெரியும். நம்ம நிறைய நேரம் வந்து நம்ம அவங்கள இக்னோர் பண்ணிடுவோம் வயது காரணமாக, ஆனால் அவங்க வந்து நம்மளோட அதிகமாக யோசிப்பாங்க. ஏன்னா முன்ன காலத்தில் ஆசிரியர் வந்து லைப்ரரிக்கு போய் புத்தகம் படிக்கிறதுலாம் ஆசிரியர் தான் அறிவு கொடுத்தார். இன்னைக்கு அறிவு ஆசிரியர் கொடுக்கல, மாணவர்கள் கொடுக்குறாங்க. நாம் வந்து வசதி செய்கிறோம், எங்கூட வாப்பா இப்படி போனால் இப்படி வழி இருக்குன்னு பக்கத்தில் போயிட்டே இருக்கோம், ஆனால் கையை பிடிச்சி அவனை கூட்டிகிட்டு போக வேண்டிய நிலைமை கிடையாது. இப்போ ஃபேஸ்புக்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ எங்களுக்குலாம் என்னோட மகள் தான் சொல்லி கொடுக்குறாங்க. அவங்க கிண்டர் கார்டன்லேயே அவங்களுக்கு ஃபேஸ்புக் சொல்லி கொடுத்துறாங்க. ஃபேஸ்புக்கில் எப்படி அந்த விதிகள் எல்லாம் நம்ம எப்படி ஃபாலோ பண்ணணும்னு கூட அவங்க நமக்கு சொல்லித்தராங்க. முன்ன காலத்தில் இந்த மாதிரி நீங்கள் இன்றைக்கி நம்ம பெற்றோர்கிட்ட பேச முடியாது. ஸோ அந்த அளவுக்கு வரும்போது நாம் அவங்கள வந்து மேலே கொண்டு வரும்போது அவங்க வந்து எல்லார மாதிரியும் நல்லா முன்னேற முடியும். அடுத்த தலைமுறைக்கு அவங்க வந்து நம்ம கொடுக்குற மாதிரி அவங்க அடுத்த தலைமுறைக்கு பாதை போட்டுட்டு போக முடியும். ஏன்னா அது முக்கியம். இப்போ இன்னைக்கு வந்து ஒரு 30 வயசுக்குள்ள இருக்க இளைஞர்களை வந்து நம்ம தமிழில் விருப்பம் கொண்டு அவங்க நண்பர்களோட தமிழில் பேசணும், அந்த ஜாலியாக பேசணும். என் நண்பரோட பேசும்போது ரொம்ப ஜாலியாக பேச முடியும். ஸோ அதை கொண்டு வந்துட்டோம்னா அதை அடுத்த தலைமுறைக்கு அவங்க பார்த்துக்குவாங்க. ஸோ இப்படி ஒரு ஒரு தலைமுறையும் செய்யும்போது ரொம்ப காலமாக வளர்ந்த மொழி இன்னும் கொஞ்சம் வளர்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அறிவு நோக்கில் நம்மளோட இளைஞர்களும் வந்து இப்போ ஏற்கனவே ரொம்ப நல்லா தான் இருக்காங்க, இன்னும் நல்லா முன்னேற முடியும் அப்படிங்கிறது என்னோட கருத்து.
இங்கே ஆஸ்திரேலியாவிலே வந்து விக்டோரியா மாநிலத்திலே பிசிஇ என்கின்ற பல்கலைக்கழக மட்டத்திலான பரீட்சைக்கு வந்து தமிழ் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு மொழியாக இருக்கின்றது. நியூ சவுத் வேல்ஸிலும் அந்த எல்லாமே இருக்கின்றது. ஹெச்எஸ்சியிலே சிங்கப்பூரில் வந்து இந்த கல்வி, தமிழ் மொழிக்கான கல்வி என்று சொல்லும் பொழுது அங்கே எப்படி ஆரம்பத்திலிருந்து பல்கலைக்கழக மட்டம் வரை எவ்வளவு தூரம் இந்த வாய்ப்பு அமைக்கப்பட்டிருக்கின்றது?
அங்கே வந்து பாலர் பள்ளியில் எல்லா பள்ளிகளையும் தமிழ் இல்லை, ஆனால் நிறைய பள்ளிகளில் தமிழ் வந்துகிட்டு இருக்கு. அடுத்து பாலர் பள்ளினா சிலவங்க வந்து சீனம் படிப்பாங்க, சிலர் வார இறுதியில் தமிழ் பள்ளிக்கு போவாங்க. அதற்கு அடுத்தது தொடக்க நிலை ஒன்றில் வந்து ஜீரோ பேஸில் தான் ஆரம்பிக்கிறோம். ஸோ பாலர் பள்ளிக்கு போய் படித்தாலும் படிக்காட்டியும் தொடக்க நிலை ஒன்றில் ஒரு முதல், அதனால் 2 வருஷத்துக்கு மேலே நம்மளோட அந்த அல்ஃபாபெட் சொல்லுவாங்க நெடுங்கணக்கு நம்ம சொல்லிக் கொடுக்குறோம். அப்போ வந்து அப்போ இருந்து 12வது வகுப்பு வரைக்கும் அவங்களுக்கு தமிழ் வந்து ஒரு கட்டாய பாடம், தாய்மொழியாக படிக்கணும். இப்போ இந்தியர்களில் வந்து இப்போ வந்து வேறு சில மொழிகளும் வந்திருக்கு, ஆனால் பயிற்சி ஆசிரியர் பயிற்சி இதெல்லாம் பார்க்கும்போது தமிழ் மலாய்ச்சீனம் இதுக்கெல்லாம் இந்த வாய்ப்புகள் இருக்குது. அதற்கு பிறகு வந்து அவங்க பல்கலைக்கழகத்தில் போய் பட்டம் படிக்கிறது இப்போதான் பகுதி நேரமாக வந்திருக்கு. ஏன்னா ரொம்ப நாளாக தமிழ்நாட்டுக்கு போய் படிக்கிறோம். குறிப்பாக ஆசிரியர்கள் வந்து அந்த பட்டம் தகுதியே முக்கியம்னா அவங்களோட பணி மேம்பாடு அது ரொம்ப முக்கியமானது. நிறைய பேர் பெண்களாக இருக்கிறதால நிறைய பேரால் தமிழ்நாட்டில் போய் ஒரு மாறுபட்ட சூழலில் படிச்சுட்டு வர்றது கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. அப்படியே நிறைய பேர் படிச்சுட்டாங்க. இப்போ வந்து தொடர்ந்த முயற்சி, சமுதாயத்தின் முயற்சி காரணமாகவும் விழிப்புணர்வு காரணமாகவும் இப்போ வந்து பட்ட கல்வி வந்து பகுதி நேரமாக படிக்கிறாங்க. ஸோ அதனால் நிறைய பேர் வந்து இங்கே எங்கள் அந்த ஸ்கூல் முடித்து ஆசிரியர் பயிற்சி முடிச்சுட்டு உடனடியாக போய் பட்டக்கல்வி படிக்கும்போது அவங்களுக்கு வந்து சில பாடங்களும் குறைக்கப்படுகின்றன. அதனால் நல்லா வசதியாக இருக்குது. ஆனால் முழு நேரமாக தமிழ் படிக்கிறது மாதிரி இன்னும் முழு நேர பட்டக்கல்வி வந்து வரல, ஆனால் வரலாம் அப்படின்னு ஒரு இது இருக்குது. ஏன்னா நம்ம தானே சமுதாயம் தானே, நாம் காட்டுற விருப்பம் தான் ரொம்ப முக்கியம். அது வரலாம் அப்படின்னு ஒரு இது இருக்குது, ஆர்வம் இருக்குது.
அப்படியென்றால் பல்கலைக்கழக மதிப்பீட்டுக்கு வந்து தமிழ் ஒரு பாடமாகவும்,
ஆமாம் கட்டாயமாக நீங்கள் அந்த இது எல்லா பிள்ளையும் அந்த தமிழ் பாடமும் படிச்சிருக்கணும். அப்படி இருந்தால் தான் அந்த பார்ப்பாங்க. ஏன்னா நீங்கள் அதில் வந்து உயர்தமிழ்னு ஒன்று இருக்குது, நல்லா படிக்கிற பிள்ளைங்க ஓரளவுக்கு தேர்ச்சி நல்ல பிள்ளைங்க வந்து உயர்தமிழை படிப்பாங்க, தமிழை முதல் நிலையில் படிப்பாங்க, முதல் மொழி நிலையில். மற்றபடி வழக்கமாக பள்ளியில் படிக்கிறவங்க இரண்டாம் மொழி செகண்ட் லாங்குவேஜ் பேசுகிறது தான் படிப்பாங்க தாய்மொழின்ற பேரில். அந்த ஹையர் தமிழ் படிக்கிற பிள்ளைங்க வந்து அவங்களுக்கு தனி புத்தகம் இருக்குது. அவங்க வந்து பல்கலைக்கழகம் போகும்போது 2 போனஸ் பாயிண்ட்ஸ் கொடுக்குறாங்க. அந்த 2 பாயிண்ட்ஸ் வந்து பெரிய விஷயம் பாருங்கள். ஒரு பாடத்தில் நீங்கள் வந்து மிக சிறந்த உச்ச மதிப்பெண் எடுத்தால் 1 பாயிண்ட் கிடைக்கும். ஸோ இப்போ 2 பாயிண்ட்ஸ் கிடைக்கும்போது அது ஒரு பெரிய வசதி, அதனால் அந்த ஊக்குவிப்பு இருக்குது.
இந்த வேளையில் நீங்கள் இந்த ஆய்வு என்று சொல்லும் பொழுது உங்களுக்கு கிடைத்த அங்கீகாரங்கள், குறிப்பாக கரிகாலன் விருது என்ற ஒரு விருது உங்களுக்கு கிடைத்திருக்கிறது, அந்த அனுபவத்தை பற்றி சொல்லுங்களேன்.
அந்த அங்கீகாரம் என்பது வந்து இப்போ நிறைய என்ன, அந்த அங்கீகாரம் வந்து அந்த தமிழ் ஆய்வுக்கு தான், அந்த ஆய்வு விழிப்புணர்வுக்கு. ஏன்னா ஒரு ஆய்வுனா முறைப்படி நீங்கள் தரவுகளை சேகரித்து அதை உரிய முறையில் அந்த தரவுகளை பெற்று அதை அனலைஸ் பண்ணி சொல்லும்போது தமிழ் மொழியும் அந்த மற்ற மொழிகளோட போய் அதுக்கு ஒரு இடம் இருக்குது. ஏன்னா இப்போ வழக்கமாக பார்த்தீங்கன்னா நிறைய பேர் தமிழ்னாலும் சில அமெரிக்க மாணவர்கள் போகும்போது தமிழா அப்படின்னு கேட்பாங்க, தெலுங்கு அது மாதிரி பல மொழிகள் திரும்ப தமிழான்னு கேட்பாங்க. ஆனால் தமிழ் சிங்கப்பூரில் ஆட்சி மொழியாக இருக்குது. அப்படி இருக்கும்பொழுது அந்த தமிழுக்கு ஒரு வாய்ப்பு பார்க்கும்பொழுது அந்த ஆய்வு தேவைப்பட்டது. இந்த நாங்கள் படைத்த கட்டுரைகள், நாங்கள் 2 ஆங்கில கட்டுரைகள் வந்து இன்டர்நேஷ்னல் ஜேர்னல் அதாவது முன்னணி தமிழ் ஆங்கில இதழ்களை எழுதியிருக்கோம். அதுக்கு ஒரு நல்ல மதிப்பெண் கிடைச்சிது உண்மையிலேயே. எங்களை அனலைஸ் பண்ணும்போது கூட ஓ இந்த மாதிரி எழுதியிருக்கீங்களே டாப் டியர் ஜேர்னல் இருக்குன்னு சொன்னாங்க. நிறைய கல்வியாளர்கள், ஆங்கில கல்வியாளர்கள் தமிழ் பற்றி தெரிந்தவங்களா இருக்காங்க, நம்ம தமிழ் சமுதாயத்தில் வேற வேற நாட்டில் வாழறவங்க. ஸோ இந்த கரிகாலன் விருது அதில் வந்து முக்கியமான கட்டுரைகளை தொகுத்து ஒரு புத்தகமாக கொடுத்தோம். ஏன்னா பேச்சுத்தமிழ் பேச்சுத்தமிழ் நாங்கள் வெறும் பேச்சுத்தமிழ் நம்ம சொல்லல. ஒரு காலத்தில் எழுத்துத்தமிழ் ஹை லெவல், பேச்சுத்தமிழ்னா லோ லெவல். ஆனால் கொச்சை தமிழும் அது உள்ளதாக இருக்குது, படிக்காதவங்க பேசுகிற தமிழும் அது உள்ளதாக இருக்குது, நல்லா படித்தவங்க பேசுகிற தரமான தமிழும் அதில் தான் இருக்குது. இப்போ நம்ம பேசும்போது ஒரு கௌரவமாக முறையாக ஒரு மொழியை பயன்படுத்துகிற மாதிரி பயன்படுத்துவோம். அந்த தரமான அந்த ஸ்டாண்டர்டைஸ் ஃபார்மை தான் நம்ம வந்து சொல்கிறோம். அந்த ஸ்டாண்டர்டைஸ்னால் ஒரு வேர்டாக உட்காந்து ஸ்டாண்டர்டைஸ் பண்ணுறதில்ல, ஓரளவுக்கு கேட்குறதுக்கு நல்லா இருக்கணும் பேசுகிறோம். இப்போ நானே உங்ககிட்ட வந்து மரியாதை குறைவாக பேசும்போது என்னோட மொழி வந்து கொச்சை மொழி ஆகிடுது. ஆனால் ஒரு தரமாக பேசும்போது கேட்குறவங்களுக்கும் மதிப்பு, பேசுகிறவங்களுக்கும் மதிப்பு. ஸோ அந்த தரமான பேச்சு தமிழுக்கு வந்து நாங்கள் அந்த ப்ரொஃபஸர் ஷிஃப்மன் இருக்கார், ஹெரால்ட் ஷிஃப்மன், அவங்க தான் எங்களுக்கு, அவர் அப்புறம் பேராசிரியர் அண்ணாமலை இந்த மாதிரி நிறைய பேர் இதை பற்றி எழுதிட்டாங்க ஆங்கிலத்தில். அதை தமிழுக்கு கொண்டு வந்து அவங்களோட முயற்சியை நாங்கள் தொடர்ந்து அதுக்கு வந்து கரிகாலன் விருது சிங்கப்பூரில் சிறந்த புத்தகமாக பயன்படுத்தினாங்க, கொடுத்தாங்க. அது ஒரு நல்ல விருதாக கிடைச்சி. ஏன்னா இன்னும் கொஞ்சம் நிறைய பேருக்கு தெரிய வந்தது
கண்டிப்பாக.
அது என்ன மற்றபடி வந்து அதுக்கு முன்னாடி அதிகமாக தெரியாது, தெரிய வந்தது. இப்போ பல நாடுகளில் வந்து பயன்படுத்துகிறாங்க, கேள்விப்படுறாங்க. ஸோ அது நல்லாயிருக்கு.
அதாவது கிட்டத்தட்ட ஒரு 10 வருடங்களுக்கு முன்னர் கவிக்கோ அப்துல் ரஹ்மான் அவர்கள் இங்கே வந்த பொழுது ஒரு கேள்வியை கேட்டிருந்தேன். அவர் ஒரு முக்கியமான ஒரு விடயத்தை குறிப்பிட்டிருந்தார். இந்த கல்வி அமைப்பு, கல்வி கற்பித்தல், அதிலே இன்னும் ஒரு விடயத்தை அவர் சொல்லியிருந்தார். அது கொஞ்சம் சிந்தனையை தூண்டியது. அதாவது நாம் அப்பொழுதுமே மரபு ரீதியான ஒரு கற்பித்தல் நெறியை கைகொள்கின்றோம். இன்னும் ஒரு விடயத்தையும் இங்கே பார்க்க வேண்டும். பிள்ளைகளுக்கு வந்து காட்சி வழியாக அவர்களுக்கு கற்பிக்கின்ற முறையை நாங்கள் கொடுக்க வேண்டும். அதிலே உங்களுடைய பார்வை எப்படி இருக்கின்றது? அதாவது வெறும் அந்த புத்தகங்களிலிருந்து கல்வியை ஆரம்பிப்பதை விடுத்து காட்சி ஊடகங்கள், உதாரணமாக அதோ கிளி, இதோ மேசை, அப்படி என்று அந்த கட்புலனாகின்ற அந்த பொருட்களை வைத்து கொண்டு கற்பிக்கும் பொழுது பிள்ளைக்கு வந்து இது இந்த பொருள் வந்து இதுதான் என்று உணரக்கூடிய ஒரு தன்மை வரும் என்று. அந்த விடயத்திலே உங்களுடைய கருத்து அப்படி இருக்கின்றது?
அதாவது இப்போ வந்து கல்வி வந்து எழுத்தளவில் மட்டும் இல்லை, அந்த காட்சி பொருள் ரொம்ப முக்கியமானது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு விமான நிலையத்தில் பார்க்கும்போது எந்த விமானம் எத்தனை மணிக்கு எந்த ரோவில் எங்கே வந்திருக்குன்னு சொல்கிறாங்க, அங்கே யாருமே உட்காந்து நமக்கு சொல்லலை. அதே நேரம் வந்து அங்கே வந்து மாறி மாறி படங்கள் வருது. இப்போ எங்கள் ஊரெலாம் அந்த ரயில்வே ஸ்டேஷனாக அதில் படம் வந்துக்கிட்டே இருக்கும். ஒரு மூலையில் இன்றைக்கி என்ன தேதி என்ன மணி நேரம், இன்னொரு மூலையில் எத்தனை மணிக்கு வரப்போகுது, இந்த பக்கம் வந்து நீங்கள் என்ன மாதிரி கவனமாக இருக்கணும், விளம்பரங்கள்லாம் வரும். அப்போ ஒரு தொலைக்காட்சி நீங்கள் திறந்தீங்கன்னா அதில் பல விஷயங்கள் இருக்குது ஒரே நேரத்தில். அத்தனை நீங்கள் உட்காந்து மனப்பாடம் பண்ணுறதில்ல. நம்ம வீட்டிலேயே எவ்வளோ பொருள் இருக்குது எல்லாத்தையும் மனப்பாடம் பண்ண மாட்டோம், ஆனால் நமக்கு தெரியும் கத்திரிக்கோள் எங்கே இருக்குது, தொலைக்காட்சி எங்கே இருக்குது. இப்போ கண்ண முடினு சொன்னால் அத்தனை பொருளும் சொல்ல முடியும். அந்த காட்சி பொருள் காட்டும்போது மனசில் நல்லா பதியுது. ஆங்கில வகுப்புகளில் எவ்வளோ விஷயம் வந்துருச்சு. யூடியூப் நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா விஷயமும் வந்துருச்சு. இப்போ ஒரு நிகழ்ச்சி நடந்தால் அடுத்த நிமிஷம் அது வந்து யூடியூப்ல யாரோ போடுறாங்க. இப்படி விழுப்பான சமூகத்தில் நம்ம தமிழ் மாணவர்களும் அதை தான் எதிர்பார்ப்பாங்க. நீங்கள் அவங்களுக்கு மற்றவங்களுக்கு ஈடாக நம்ம கொடுக்கலன்னா நம்ம பின்தங்கி போயிடுவோம். ஏன்னா அந்த மாணவன் நம்மகிட்ட இருந்தால் அதை தான் எதிர்பார்க்குறான், இங்கிலீஷ் கிளாஸ் மாதிரி தமிழ் கிளாஸாக வேணும்னு நினைக்கிறான். அப்போ இப்போ நாங்கள் வந்து ஃபேஸ்புக் அண்மையில் பண்பாடை வச்சு ஃபேஸ்புக் ஒரு இது செஞ்சோம், ஆய்வு செஞ்சோம். அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. இப்போ அது வந்து வேற நாடுகள்லையும் இப்போ கேட்டிருக்காங்க. இந்த மாச கடைசியில் கூட நாங்கள் வந்து வெப் செமினார் வழியாக இன்னொரு நாட்டோட நாங்கள் அதை பகிர்ந்துக்க போகிறோம். அப்போ அந்த மாதிரி இருக்கும்பொழுது ஓ தமிழில் ஃபேஸ்புக் அப்படின்னாங்க. ஃபேஸ்புக் எல்லாத்துலேயும் வரும். அதில் நாங்கள் வந்து பண்பாடை தெரிஞ்சுக்கிறத பற்றி மட்டும்தான் அந்த ஃபேஸ்புக் விஷயம் எடுத்தோம். அப்போ பிள்ளைங்க சொன்னாங்க எங்களுக்கு நிறைய விஷயம் தெரியும், அதுக்கு முன்னாடி இவ்வளோ விஷயம் தெரியாது அப்படின்னு சொன்னாங்க. அதில் வந்து டயஸ்பூரா ஒரு ஒரு டயஸ்பூரா ஒரு பிள்ளை வசிக்கிற மாதிரி ஒரு ஒரு கற்பனை பாத்திரத்தை எழுந்திக்கிட்டு தான் செஞ்சாங்க. ஒருத்தர் கனடாவில் இருக்க மாதிரி பேசுவாங்க, ஒருத்தர் அமெரிக்காவில் இருக்க மாதிரி பேசுவாங்க. ஸோ அதுக்காக அவங்க நிறைய பேர் அமெரிக்காவோட தொடர்பு கொண்டாங்க, கனடாவோட தொடர்பு கொண்டாங்க. கனடாவில் எப்படி இந்த சிட்னி கோவில் வந்து ஒரு மாணவி வந்து ஆஸ்திரேலியா இருந்து இங்கே எப்படி பண்டிகைலாம் கொண்டாடணும், சிட்னி கோவில் பற்றிலாம் வீடியோ போட்டாங்க. சோ அப்ப இவ்ளோ இருக்கும்பொழுது அதே மாதிரி போஸ்டர்ஸ் இந்த டிஜே டீனேஜர்ஸ்க்கு வந்து ஒரு டிஜே ப்ரோக்ராம் செஞ்சோம். சிறுவர்களுக்கு வந்து ஒரு படைப்பு வந்து அதை பத்தி கமெண்ட்ஸ் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். இப்போ இவ்ளோ வாய்ப்புகள் இருக்கும்போது நாம வந்து அதை கொடுக்கணும். அதான் காட்சி பொருள் ரொம்ப முக்கியம். அப்பதான் சவால் மிக்கதா இருக்கும். ஏன்னா எழுத்துக்கள் இடம் பக்கம் இருந்து வல பக்கம் போற எழுத்துக்கள் மட்டும் பார்வை இருக்காது, அது கண்ணுக்கு அழகா இருக்கணும். எல்லாரும் ஒரே மாதிரி உடை உடுத்தினா நல்லா இருக்காது பாருங்க. சோ அந்த கலர்ஃபுல்லா இருக்கணும்னா நீங்க அந்த மாணவர் கொடுக்கணும். அதுவும் இந்த வயசு வந்து ரொம்ப வேகமான வயசு. குளோபலைஸ் கண்ட்ரி போது ஐசிடின்றது ரொம்ப முக்கியமானது. அது இல்லாமல் நம்ம நிறைய விஷயத்தை கொண்டு போக முடியாது.
கண்டிப்பாக. ஆமாம், நிறைவாக நீங்கள் இப்பொழுது ஆஸ்திரேலியா வந்திருக்கிறீர்கள், இதுதான் உங்களுக்கு முதல் தடவையா?
ஆமாம், ஆஸ்திரேலியாவுக்கு வர்றது நிறைய முறை வரணும்னு நினச்சா கூட இப்போ இந்த முறை வந்து தமிழ் பள்ளிகளில் ஒரு கருத்தரங்கு நடத்துறதுக்காக வர்றது உண்மையிலே பெரிய விஷயம். நான் நினைக்கல, ஆனால் திடீர்னு வர்றதுக்கு வாய்ப்பு கிடைச்சப்போ நான் வந்து பயன்படுத்திக்கிட்டேன். ஏன்னா வாய்ப்பு எப்போ வரும்னு தெரியாது. அதுவும் இல்லாமல் இங்கே வந்ததால் இங்கே என்ன நடக்குதுன்னு ஒரு ஃபர்ஸ்ட் ஹேண்ட் எக்ஸ்பீரியன்ஸ். நான் நேரடியாக பார்க்கும்பொழுது எனக்கு இப்போ வந்து நிறைய செய்திகள் தெரியும். ஸோ நான் மற்றபடி மற்ற நாடுகளோட ஒப்பிடும்போது என்னால் இதை ஒப்பிட்டு சொல்ல முடியும்.
கண்டிப்பாக
அந்த வகையில் இது வந்து ரொம்ப பயனுடையதாக இருந்துச்சு.
நிச்சயமாக இதுபோலே நீங்கள் முக்கியமான ஒரு கருத்தரங்கு ஒன்றுக்கும் வந்திருக்கிறீர்கள், அந்த நிகழ்வு வெற்றி பெற வேண்டும் என்றும் வாழ்த்துகின்றோம். அதாவது இப்படியாக நீங்கள் உங்களை போன்ற புலமைசார் கல்வியாளர்கள் அங்கிருந்து வரும் பொழுது இங்கே இருக்கின்ற மாணவர்களுக்கும் சரி கற்பிக்கின்ற ஆசிரியர்களுக்கும் சரி இன்னொரு பரிமாணத்தை காட்டக்கூடியதாக இருக்கும். உண்மையிலேயே அது மகிழ்ச்சியாக இருக்கின்றது. இன்றும் கூட நீங்கள் இங்கே இருக்கின்ற தமிழ் பாடசாலைகளுக்கும் சென்றிருப்பீர்கள், அப்படித்தானே? மகிழ்ச்சியாக இருக்கின்றது. நாம் மீண்டும் இன்னொரு சந்தர்ப்பத்திலும் சந்திப்போம். நிறைவாக நீங்கள் இந்த வேளையிலே கேட்டுக்கொண்டிருக்கின்ற எமது அன்பர்களுக்கு அவர்களுடைய பிள்ளைகளை எத்தனையோ பேர் இப்பொழுது தமிழ் பாடசாலைகளிலே படித்து கொண்டிருப்பார்கள், அல்லது தமது பிள்ளைகளை தமிழ் பாடசாலைகளுக்கு அனுப்ப இருக்கின்ற பெற்றோரும் கூட இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருப்பார்கள், அவர்களுக்கு நீங்கள் சொல்ல விரும்புவது என்ன?
அதாவது ஒரு குழந்தைக்கு வந்து பெற்றோரோட சொத்து வந்து பிள்ளைங்களுக்கு போகும். நாம என்ன செஞ்சாலும் அது அவங்களுக்கு போகும். அதை உரிமையோட நம்ம எல்லாத்தையும் பார்த்து பார்த்து செய்யறோம் நம்ம பிள்ளைங்களுக்காக. ஒரு பெற்றோர் நினைப்பாரு என்னோட குழந்தை வந்து என்னை விட புத்திசாலியா வரணும் தான் நினைப்பாங்க. அதுல மட்டும் எல்லாருக்குமே ரொம்ப பேராசை இருக்கு. நீங்க வீட்டுல தமிழ் பேசுனீங்கன்னா, ஏன்னா குழந்தை கருவில் இருக்கும்போதே அந்த தாய்மொழி வருது, அதை பேசுனீங்கன்னா அந்த குழந்தைக்கு வந்து அந்த மொழி வந்து ஒரு சொத்து கைவி அது வந்து அக்வயர் பண்ணும். ஸோ அந்த குழந்தை இலக்கணம் எதிர்காலம்லாம் பார்த்து பேசாதானா தானாக பேசும். அது பேசும்போது எல்லாமே அங்கே இருக்கும். ஆனால் பள்ளியில் போய் அந்த மொழியை புதுசாக படிக்கும்போது அந்த குழந்தை ரொம்ப சிரமத்துக்கு உள்ளாகுது. அதனால வீட்டில் நம்ம வந்து குழந்தை பிறந்தோம்னா தமிழ் பேசுனா அதுவே போதும். அந்த ரெண்டு மூணு வயசு வரைக்கும் போடுற அந்த அடித்தளம் வந்து அந்த குழந்தை வந்து பிற்காலத்தில் பயங்கரமான ஒரு திறமைசாலியாக வர்றதுக்கும் அறிவு வளர்ச்சிக்கும் உதவியாக இருக்கும். ஏன்னா ஆய்வாளர்கள் கம்மின்ஸ் ரிச்சர்ட்ஸ் அந்த மாதிரி பலர் அதை தான் சொல்லியிருக்காங்க. அது நம்ம சில நேரம் நினச்சிக்கலாம் இதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு. ஆனால் அந்த தாய் அந்த வீட்டில் தாய்மொழி அந்த வீட்டில் பெற்றோர் பேசுகிற மொழி தான் அந்த குழந்தைய வந்து ஒரு எதிர்காலத்துக்கு பெரிய புத்திசாலியாக கொண்டு வரும். இப்படி ஒரு ஒரு தலைமுறை நம்ம செஞ்சிட்டோன்னா நம்ம பிள்ளை பள்ளிக்கு போய் தமிழ் படிக்கும்போது கஷ்டப்படாது, அடுத்தது தன்னை பற்றி மற்றவங்கள்ட்ட சொல்கிறதுக்கும் கஷ்டப்படாது, அது அதுக்கு அடுத்த பல தலைமுறைகளுக்கு என்ன செய்யணும் அது தானாக திட்டம் போடும். ஸோ தமிழ் வந்து வாழும்.
மகிழ்ச்சி, மிகுந்த நன்றிகள். இந்த வேளையிலே நீங்களும் உங்களுடைய பணிகளுக்கும் மத்தியிலும் இங்கே கலையகத்திற்கு வந்திருக்கிறீர்கள், வந்து உங்களுடைய பல கருத்துக்களை எமது நேயர்களுக்காக அளித்தமைக்காக ஆஸ்திரேலிய தமிழ் ஒலிபரப்பு கூட்டுத்தாபனம் சார்பில் எமது நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன்.
நானும் என்னுடைய பணிவான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னா இந்த மாதிரி வாய்ப்பு வரும்போது பயன்படுத்திக்கிற ஒரு முறை இருக்கு, அது வந்து உண்மையிலே ரொம்ப சிறப்பான ஒரு முறை, அது எல்லாருக்கும் பயனுடையதா இருக்கும். அந்த வகையில் என்னுடைய பணிவான நன்றி உங்களுக்கு.
நன்றி, நன்றி, வணக்கம்,
நன்றி.